பகுதியை இந்த பகுதியில எடுத்துக்கொள்ளும். கடவுள் எப்பவுமே ஒழிச்சிருக்கிறார், அதாவது மறைந்திருக்கிறார். யார் யாருக்கு மறைந்திருக்கிறார்? அத 124வது வரியிலிருந்து 145 வரி வரையில, 24 முதல் 45, 124 145 வரையிலும் இறைவனுடைய கரத்தல் தன்மை, ஒளிந்திருக்கும் தன்மையை வெளிப்படுத்துகிறார். கடவுளை கண்டுகொள்ளவே முடியாது, அவனை பாக்குறதுக்காக ரொம்ப பேர் முயற்சி பண்றாங்க. பார்க்க முடியாம கடைசியில கடவுள் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுறான். கடவுள் இல்லைன்னு எதனால சொல்றான்னா, அவனை பார்க்க முடியாமையினாலே. அவனை பார்க்க முடிஞ்சு விட்டா அவன் ஒரு சாதாரண பேர் வேணும். அவன் ஒரு சாதாரண இறை கடவுள் அல்ல, அவன் நம்ம மாதிரி ஒரு மனுஷன். கடவுளை நாம் கண்டு கொண்டு விட்டோமானால், தெரிந்து கொண்டு விட்டோமானால், சுட்டி அறியப்பட்டவன் ஆனால் அவன் கடவுள் அல்ல, ஆனால் அவன் ஒழித்தவன் தான். எவ்வளவு நாம் அவனை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் அதற்கு அப்பால மண்டத்துல விஷயம் இருக்கு. நாம் தெரிந்து கொள்ள முடியாத விஷயம் அவனிடத்திலே ஒளிந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்ற ஆக்கை பொறுத்தல் புகழின். அந்த இறைவன் எண்ணத்துல வந்து இந்த ஒரு பெரிய மாற்றத்தை என்னை செய்ததினாலே ஆற்றா இன்பம், என்னால் சுமக்க முடியாத இன்பம் உள்ளத்திலே ஊறிக்கொண்டே இருக்கிறது. அந்த இன்பம் பெருவெள்ளமா போய் அந்த வெள்ளத்தில் நான் கடந்து அலைகிறேன். ஆற்றா இன்பம் அலர்ந்து, அலர்ந்துனா விரிந்து பெருகி, அந்த இன்பமானது பெருகி அலை செய்ய, பெரிய அலை பாய்கிறது. கடல்ல வெள்ளம் அதிகமானா அங்கே அலை உண்டாகும். எங்கே வெள்ளம் அதிகம் இருக்கோ அங்கே அலை இருக்கும், எங்கே குறைஞ்ச தண்ணீர் இருக்கோ அங்க அலை இருக்காது. குட்டையில அலை இருக்காது, குளத்துல கூட லேசா அப்படி ஏறி ஏறி போற மாதிரி அலை தெரியும். கடல்ல பெரும் பெரும் அலை வரும், இந்த வெள்ளம் பெருக பெருக அலை உண்டாகும். அதனால இவர் உள்ளத்திலே இருந்த இன்பம் அவ்வளவு பெருசா இருக்குங்கிறதை காட்டுறதுக்காக அலை வாய்ந்ததுங்கிறார். அலை செய்ய போற்றா ஆக்கையை, இனிமேல் நான் இந்த உடம்பை பொறுத்துக் கொள்ள முடியாது, இந்த இன்பம் கிடைச்சு போச்சு, இதுக்காகத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இந்த இன்பம் கிடைத்த பிறகு இந்த உடம்பு எனக்கு எதுக்கு, இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை என்று இந்த போற்றா ஆக்கையை பொறுத்தல், நான் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்பதை புகழேன், விரும்பேன். இந்த உடம்பை இனிமே நான் பொறுத்துக் கொள்ளுதலை விரும்பேன். புகழ்தல், புகழ்னா சொல்லுதல் அர்த்தம் அல்ல, விரும்புன்னு ஒரு அர்த்தம். புகன்றான், அதனால இலக்கியத்துல ஒரு சொல்லுக்கு ரெண்டு ரெண்டு அர்த்தம் இருக்கும், அதுல இந்த இடத்துல இந்த அர்த்தம் வைக்கலன்னா சரியா போகுது. புகழ், புகழேன் என்றால் சொல்ல மாட்டேன் என்ற பொருள் அல்ல. பொறுத்தல், அதை இந்த உடம்ப தாங்கிக் கொண்டிருப்பதை நான் விரும்பவில்லை. புகழேன் என்றால் விரும்பேன், இனிமே இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை, உடம்புல எனக்கு விருப்பம் இல்லை என்று மாணிக்க வாசகர் சொல்லி அதுக்கு மேல் ஒழித்ததை சொல்ற. மரகதக்குவால் மாமணி பிறக்கம் மின்னொடி கொண்ட பொன்னொடி திகழ. அந்த குருநாதரா வந்தாரே, அந்த குருநாதர் தான் மட்டுமல்ல தனக்கு பக்கத்துல தன் மனைவியை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். குருநாதருடைய நிறம் நமக்கு தெரியும், செந்தழல் புறைன்னு சிவப்பு. அவர் மனைவி கூட வந்தாரு, அந்த மனைவி நிறம் இதுவரை சொல்ல, இப்பதான் சொல்லப்படுற மனைவி கருப்பு. அவ கருப்பா வந்திருக்கா மனைவி. குருநாதரும் குருநாதருடைய பத்தினியுமாக வந்திருக்கிறார்கள் மாணிக்க வாசகருக்கு. அது எப்படி சொல்ற, மரகதக்குவால் பச்சை மணி, மரகதம் என்பது பச்சைக்கல். அந்த பச்சைக்கல்லை இவர் குவித்த ஒரு குவியலும், இன்னொரு பக்கம் மாமணி செம்மணி, மாணிக்கத்தினுடைய குவியல் பிறக்கம்னா அது ஒரு குவியல். ஒரு பக்கம் பச்சைக்கல் குவியல், இன்னொரு பக்கம் மாணிக்கக்கல் குவியல். மாணிக்கம் குவித்தது போல ஆச்சாரியனும், பச்சைக்கல் குவித்தது போல ஆச்சாரிய பத்தினியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இவருக்கு காட்சி தருகிறார்கள். அந்த காட்சியில மின் ஒளி ஜொதிக்கிறது, ரெண்டு மணிக்கற்களில் இருந்தும் ஒளி பல 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 என்று ஒளி வீசுது. மின் ஒளி கொண்ட பொன்னொழி திகழ திசை முகன் சென்று தேடி நற்கு ஒழித்து. பெரிய முனிவர்கள், யோகிகள், அவர்கள்தான் கடவுளை கண்டுபிடிப்பதற்காக யோகத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அந்த இறைவன் என்ன பண்றான், சில சமயத்துல அந்த தியானத்துல அப்படி பளிச்சு பளிச்சு என்று கொஞ்சம் கொஞ்சம் அவன் காட்சி தர்றான், ஆனா திடீர்னு மறைஞ்சு போறான். அவன் அந்த ஒளி காட்டுகிற நிலை பொன் ஒளி திகழ, பொன்னை போல பளபளப்பும் வெளியிலே வருகிற, இந்த ஒளியும் பளபளப்பும் உண்டாக இவன் இப்படி இருந்து கொண்டிருக்க இந்த கடவுளை நான் பார்க்கிறேன். ஆனால் யோகிகளாய் இருக்கிறவர்கள் அந்த இறைவன் எங்க இருக்கிறான், வடக்கே இருக்கானா தெற்கே இருக்கானா மேற்கே இருக்கிறான், ஒவ்வொரு திசைக்கு திசை ஓடினார். திசை முகன் திசை தோறும் ஒவ்வொரு திசையிலும் திசை முகன் பிரம்மான்னு ஒரு அர்த்தம் அதுல போய் ஞாபகம் போயிடும் சில பேருக்கு. திசை முகன் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு முகத்தை உடையவனாகிய பிரம்மா என்ற ஒரு அர்த்தம் உண்டு. இங்க அப்படி இல்ல, திசை முகம்னா ஒவ்வொரு திசையின் பக்கமும் ஓடி ஓடி பார்த்தார். கிழக்க பார்த்தார், மேற்க போய் பார்க்க, தெற்க ஓடி பார்க்கிறார்கள் அந்த முனிவர்கள். திசை முகன் சென்று ஒவ்வொரு திசையிலும் போய் தேடினக்கு தேடி பார்த்தவர்களுக்கு ஒழித்தும் கடவுளை இல்லையே, கிழக்கையும் இல்லை மேற்கையும் இல்லை தெற்கே இல்லை வடக்கே இல்லைன்னு கடைசியில அவர்கள் ஒரு மாடியா உட்கார்றார்கள். அப்படி தேடி பார்க்கிறவர்கள் கோயில்தான், திசையில் தேடினால் எந்த திசையிலும் அவன் இருக்க மாட்டான். அடுத்த முறை ஒளி ஒற்றி முயன்றவர் குளித்தும், சரி இவனை நேர தேடனா அவன் நம்ம வர்றத பார்த்துட்டு ஒழிஞ்சுக்கிறான், ஒற்றர் போல வேஷம் போட்டு கொண்டு அவனை தேடுவோம் என்று தேடி பார்த்தார்கள். முறை ஒளி முறைப்படி ஒற்றி, ஒற்றுதல் என்பது தேவு பார்த்தல், ஒற்றர்களைப் போல வேஷம் போட்டுக் கொண்டு இறைவனை தேடுதல். இது என்ன அர்த்தம்னா, இறைவனை கண்டுபிடிக்கணும்னா அடியாரா இருந்தா கண்டுபிடிக்கலான்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக இவன் ஒற்றர் வேஷம் போடுறானா அடியார் வேஷம் போடுறதுதான் ஒற்றர். அந்த அடியார்கள் எப்படி வேஷம் போடுறான்னா, வேதத்தில் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி அந்த அடியார் வேடம் போட்டு இறைவனை தேடி பார்த்தார்கள். அந்த அடியார்களுக்கு அவன் புலப்பட மாட்டேங்கிறான். அடியார்களாக வந்தும் அடியார் வேஷத்தை உடையவராய் இருந்தும் அந்த இறைவன் அவர்களுக்கு வெளியில வர்றதில்லை, மறைஞ்சு விடுறான். முறை ஒளி ஆகமத்தில் சொல்லப்பட்ட முறைப்படியே ஒற்றி சிவவேடத்தை உடையவராக ஒற்றராக தன்னை மாற்றிக்கொண்டு முயன்றவர்க்கு வழிபாடு முறையிலே தேடி பார்க்க முயன்றவர்களுக்கும் ஒளித்தும் ஒளித்து விடுகிறான். திருநாவுக்கரசர் அந்த சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு வந்தார். சைவத்தும் விபூதி பூசனார், உத்தராசன் தட்டு கொண்டார், கையில உளவாரப்பட வச்சார், கோயில்தோறும் வேலை செய்கிறார். அப்ப அவர் என்ன விஷம் போட்டிருக்கார், திருநீரு, கழுத்துல உத்தராட்சம், கையில உழவாரம், வாயிலே சிவாய நம என்ற மந்திரம், இதெல்லாம் சொல்றார் நம்முடைய சேக்கிழார் கார் பண்ண. சிந்த இடையரா அன்பும் திருமீனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும், அது மாதிரி ஒரு உருவகம். இன்னொரு இடத்துல தாழ்வடம் எல்லாம் சொல்வார். இந்த மாதிரி சிவவேடம் உடையவராகத்தானே இருக்கார் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசரை எல்லாரும் சேர்த்து கட்டி கொண்டு போய் சுண்ணாம்பு காலையில போட்டாங்க. இறைவன் காப்பாத்தி கொடுத்துட்டான், வெளியில வந்து காட்சி கொடுத்தானா இல்ல. திருநாவுக்கரசர் உட்கார வச்சு அந்த பல்லவன் யானையை ஏவுறான், யானை வருது, ஆனா யானை அவரை விதிக்காம தப்பிச்சுக்கிறார். அந்த இடத்துல இறைவன் வெளிப்பட்டு வந்து யானையை அடக்கினாரா, யானையை ஒடிச்சு தோலா போத்தனாரா இல்ல. கடலோட கட்டி கடல்ல போட்டார்கள். அப்போ நேரே போய் இறைவன் கல்ல அப்படியே மேல கையில வச்சு தூக்கிட்டு வந்து கொடுக்கல, கல்லை தெப்பமாய் கொடுத்தாரே தவிர இறைவன் வெளிப்படும். இப்படி தனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் இறைவனை இவர் சிவவேடம் உடையவராய் இருந்தும் இறைவன் வெளிப்படவில்லை, ஆனா துணை செய்தான். இதைத்தான் அந்த தேவாரத்துல ஈன்றாளு என்ற பாட்டுல தோன்றா துணையா இருக்கிறான் என்ற செய்திய கல்லோடு கரையேறி வந்த உடனே திருவாவளியூர்ல பாடிடுறார் திருநாவுக்கரசர். கரையேறின உடனே எனக்கு தோன்றா துணையா இருந்தான், வெளிப்படவே இல்லை, அவன் எனக்கு கண்ணுக்கு தெரியாதவனாகியே துணையாயிருந்தான். ஞானசம்பந்தருக்கு 3 வயசு குழந்தையா இருக்கிற பொழுது அழுதார். அப்ப இறைவன் தோண்டி விட்டான், கண்ணு காட்சி கொடுத்துட்டான். அப்ப அவருக்கு தோண்டி விட்டார். அந்த 3 வயசுல ஞானப்பால் கொடுக்கிற போது இறைவன் இறைவி 2 பேரும் காட்சி கொடுத்தார்களே தவிர, அதுக்கு பிறகு ஞானசம்பந்தருக்கு எந்த இடத்துலயும் இறைவன் காட்சி கொடுக்கல. அந்த ஞானசம்பந்த திருவேட புலி உடையவர் தான், எல்லா கோயிலுக்கும் போறார், எல்லா இடத்துலயும் போறார் வர்றார். எங்காவது அந்த மாதிரி காட்சி இன்னொரு இடத்துல கண்ட காத்தை பார்க்கிறோம்னா இறைவன் வரல, அது மாதிரி அவன் வருவதில்லை. அப்ப மறுபடியும் ஒழிச்சுடுறான். ஆகவே தேடி போகிறவர்களுக்கு எல்லாம் அவன் ஒழிக்கிறான், முழுக்க எப்பவுமே அவன் காட்சி கொடுத்து கொண்டு இருக்க மாட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். முறை ஒளி ஒற்றி முயன்றவர் குளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர் குளித்தும் ஒற்றுமை கொண்டு இறைவனை என்ன பண்ணுகிறார்கள், இறைவனை தேடுறதுக்காக வேதாந்தத்தை படிச்சு பார்க்கணும் படிச்சார். வேதாந்தத்துல கடவுள் என்ன, கடவுள் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, கடவுளாவது ஜீவனாவது ரெண்டு ஒண்ணுதாப்பா, உன் உடம்புக்குள் இருக்கிற ஜீவன் தான் கடவுள், இதை நீ தெரிஞ்சுக்கோ. கடவுள் உனக்கு தனியா கிடையாது, உன் உடம்புக்குள் இருக்கிற உன் உயிரே தான் கடவுள். இது ஜீவாத்மா, அது பரமாத்மான்னு சும்மா பேருக்கு தான் சொல்றோம். ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா, ரெண்டும் ஒண்ணு, ஆனா அத்வைதம் என்று அந்த வேதாந்தன் சொல்லு. அதை ஒற்றுமை கொண்டு, அத்வைதம் என்று வேதாந்திகள் சொல்கிற ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து அவனை தேடி பார்க்கிறான். என்னுடைய ஜீவாத்மா தானே பரமாத்மா, அப்படியான அந்த கடவுள் நான் கொஞ்சம் தேடி பார்க்கிறேன், என் ஜீவாத்மா வச்சு தேடி பார்க்கிறேன்னு அவன் வர்றான். ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்தில் ஆராய்ச்சி பண்ணுகிற தியானத்தில் இருக்கிற அவர்களுக்கு கூட, வேதாந்திகளாக இருக்கிற அவர்களுக்கும் கூட, உற்றவர் வருந்த அந்த யோக முறையிலே போனவர்கள் வருத்தப்படும்படியாக ஒழித்தும் அவர்களுக்கும் ஒழிச்சுட்டான். வேதாந்திகளுக்கும் கூட அந்த இறைவன் யார் என்பதை தன்னை காட்டிக் கொள்ளவில்லை. மறை திறம் நோக்கி வருந்தினர் கொழித்தும், வேதத்துக்குள்ளே கடவுள் இருக்கிறோம் என்று அந்தணர்கள் நம்புகிறார். அந்தணர்கள்லாம் வேதம் வேறு கற்புள் வேற இல்ல, வேதம் தான் கடவுள், வேதத்துல படிச்சா கடவுளை தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்வார். சரின்னு அந்த வேதியர்கள் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சார்கள், வேதத்துல உரை சொல்லி பார்த்தார்கள். மறை திறம் நோக்கி அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை ஆராய்ந்து ஆராய்ந்து கடைசியில வருந்தினர். கடவுளை இன்னும் தெரிந்து கொள்ள முடியாம வருத்தத்திலே போய் நின்றவர்கள் இவர்கள் வேதியர்கள். இவர்களுக்கும் அவன் ஒழித்தான். அடுத்து கித்தந்தரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு, சரி இதெல்லாம் வேண்டாமா, வேற ஏதாவது ஒரு தந்திரத்தை செய்து அந்த கடவுளை பிடிச்சிருவோம் என்று ஒரு தந்திரத்தை செய்ய பார்க்கிறார். யாகம் பண்ணுவோம், யாகம் பண்ணினா யாகத்துல அவிஸ் தாங்குவதற்காக இறைவன் வருவான். இந்த தந்திரத்தின் வழியா இறைவனை கண்டுபிடிச்சிருவோம் என்று சில பேர் முயன்றார்களாம். இத்தந்திரத்தில் காண்டும், இந்த தந்திரமான வழியினாலே இறைவனை நாம் பார்த்து விடுவோம் என்று இருந்தோர்க்கு, அந்த தந்திரத்தை செய்து கொண்டு இருந்தவர்க்கு, அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும், அவன் செய்த அதே தந்திரத்தை அதுக்குள்ளேயே அவன் அறிஞ்சுகிறான். அவன் எந்த தந்திரத்தை செய்ய போனானோ அந்த தந்திரத்துக்குள்ளேயே அவன் இருந்து கொண்டே அவன் கண்ணுக்கு தெரியாமல் ஒழித்து விடுகிறான். ஆகவே இன்னொன்று, முனிவர நோக்கி நனிவர கவி ஆணன தோன்றி அலி என பெயர்ந்து வானுதல் பெண்ணன ஒழித்தும். அவன் சில சமயத்துல என்ன பண்றான், முனிவர நோக்கி வெறுப்பில்லாமல் பார்க்கிறான், நனிவர கவி நன்றாக பற்றி கொள்ளுகிறான், ஆணன தோன்றி சில பேருக்கு அவன் ஆணாக தோன்றுகிறான். சில பேர்கள் இறைவனை ஆண் உருவத்திலேயே வைத்து வழிபடுகிறார்கள். சிவன் என்றும் திருமால் என்றும் கண்ணன் என்றும் அவனை ஆண்பாலாகவே வைத்துப்படுறார். அப்ப ஆணாக தோன்றுகிறான். அடுத்தது அலி என பெயர்ந்து, அப்படியெல்லாம் கடவுளை ஆண் பெண்ணுன்னு பிரிக்கப்படாதுங்கோ, அவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருள் என்று அலின்னு சொல்றார். அப்படி சில பேருக்கு உருவத்தை உடையனாகி வானுதல் பெண்ணன, இன்னும் சில பேர் சக்தியை வழிபடுகிறோம், அவன் பெண் உருவத்தை உடையவன், கடவுள் பெண் உருவத்தில் இருப்பாள், சக்தி தான் கடவுள் என்று வழிபடுகளுக்கு சக்தி மாறி தோண்டி கடைசியில எல்லாரும் ஏமாத்திடுறான். அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அலியும் அல்ல, வேறொரு பொருளாக இருந்து விடுகிறான். நம்புகிறவர்களுக்கு ஆண் போலவும் பெண் போலவும் அலி போலவும் தோன்றி கடைசியில ஒழித்தும் எல்லாவற்றிலும் மறைந்து போய்விடுகிறான் அந்த கடவுள். சேன்மையின் ஐம்புலன் செவி செலவெடுத்து அறுவரை தொருண் போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காற்றுள் திருந்த ஒழித்தும். சரி, இந்த ஊர் உலகத்துக்குள் இருந்தா கடவுளை பார்க்க முடியாது, நாம் எங்காவது காட்டுல ஓடி தவம் செய்வோம், தவம் செய்தா இறைவன் வெளிப்படுவான் பார்த்துருவோம். இப்ப துருவன் கடவுளை பார்க்கறதா காட்டுல போய் தவம் செய்தான், ஆனா அவனுக்கு முன்னாடி திருமால் காட்சி கொடுத்தான்னு கதையில படிக்கிறான். அதே மாதிரி நானும் சென்று தவம் செய்தால் கடவுளை கண்டுபிடிச்சு விடலாம சில பேர் முயற்சி பண்ணார்களாம். ஐம்புலன் செலவிடுத்து தங்களுடைய ஐந்து புலன்களையும் அடக்கினார்கள். அறுவரை தொரும் போய் மிக கடுமையான யாரும் வர முடியாத மலைக்கு போனார்கள். வரையின்னா மலை, அறுவரை பிறர் ஏற முடியாத மலை, தன்னை மற்றவங்க தொந்தரவு செய்யாம இருக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமான மலை பாறையின் மேல் ஏறி தொரும் போய் துற்றவை துறந்து சாப்பாட்டையும் விட்டு சாப்பிடல, பட்னியாவே நுன்பிருந்து வெற்றுயிர் ஆக்கை உடம்பும் உயிரும் வெறும் உயிரும் உடம்புமாகவே அந்த இடத்தில் இருந்து கொண்டு சமணர்கள் இப்படித்தான் நோன்பு செய்தார். சமணர்கள் கடைசியில கடவுளை மோட்சம் அடைறதுக்கு என்ன வழின்னா, உண்ணா நோன்பு இருக்கிறது, சாப்பிடாமலே உயிர் போகிற வரையில இருக்கணும். அதுக்காக பெரிய மலை உச்சியில குகை தோண்டி குகைக்குள்ள போய் படுத்துருவார். படுத்தே கிடப்பார்கள், சாப்பிடுவதே இல்லை, கடைசியில செத்து போவார்கள். அந்த செத்து போறதா மோட்சம் என்று சமணர்கள் சொன்னார்கள். அதை ஓரளவுக்கு நினைவுபடுத்தி இங்கே சமணர் மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு துறவு மார்க்கத்தை காட்டி அவர்களுக்கும் ஒழித்து விட்டான் கடவுள் என்பதை சொல்ல வருகிறார். ஐம்புலன் செலவெடுத்து புலன்களை வெல்ல வேண்டும். சமணர்களுக்கு ஒரு முக்கியம், சமணர்கள் ஐம்புலத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். புலன் அடக்கம், அந்த சமண சமயத்தை உபதி செய்த மகாவீரர் இருக்கார் இல்லையா, மகாவீரருக்கு ஜெயின் என்று பெயர். அந்த ஜெயினர் என்று ஏன் பெறுன்னா, ஜெயித்தவர்கள், புலனை ஜெயித்தவர்கள். அந்த புலனை ஜெயித்ததுனால்தான் அவருக்கு ஜெயின், ஜெயித்தவர்கள், சமணர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு பெயர் வந்தது. வீரர் என்று சொன்னதும் அதான், புலத்தை வென்ற வீரர், அதனால்தான் மகாவீரர் என்று கூட அந்த சமணர்களுக்கு பெயர் வந்திருக்கு. ஐம்புலன் செலவெடுத்து அறுவரையதொரும் போய் பெரிய மலை உச்சியில ஏறி குகையில இருந்து துற்றவை துறந்து உணவுண்பதை வெறுத்து வெற்றுயிர் ஆற்றை உயிரும் உடம்புமாகவே அந்த இடத்தில் தங்கியிருந்து அருந்தவர் காட்சியுள் அப்படி ஞானத்தை தேடியவராகிய சமண முனிவர்கள் இருக்கிறார்களே, அந்த முனிவர்களுடைய அறிவிலேயும் திருந்த ஒழித்தும் அடியோடு காணப்படாமல் மறைந்து விட்டான். சமணர்களுக்கும் தெரியாமல் ஒழித்தான். ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒழித்தும், இதுவும் சமணர்தான். சமணரிடத்திலே போய் கடவுள் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா, உண்டும் இல்லையுமா, ஒரு சமயம் பார்த்தா இருப்பான், ஒரு சமயம் பார்த்தா இருக்க மாட்டான், அப்படி ஒரு கொள்கை அவர்கள். உண்டு இல்லை என்று சொல்வது சமண கொள்கை. ஆனா ஒன்று உண்டில்லை என்று உண்டும் இல்லையுமாம் என்று சொல்லுகின்ற அந்த அறிவு சமணருடைய அறிவுக்கும் ஒளித்தான். பண்டே பயில்தொறும் என்றே பயில்தொறும் ஒழிக்கும் சோரனை கண்டனம். ஒருத்தர் என்ன பண்ணார், யோகத்தில் இருந்தார், அந்த தியானத்துல கொஞ்சம் அவர்களுக்கு அந்த ஒளிமயமாக இறைவன் தென்பட ஆரம்பிச்சார். அப்ப அவர் என்ன பண்ணார், ரொம்ப பேருக்கு ஒழிச்சுட்டான், பண்டே பயில்தொறும் ரொம்ப நாள் பழகந்தோறும் பழகந்தோறும் ஒழித்தான். அப்படிப்பட்டவன் இன்றே பயில்தொறும், இன்றைக்கு நான் யோகத்தை செய்கிற போதும் ஒழிக்கும் சோரனை, இதுவரை காணாமல் ஒளிந்து கொண்டிருந்த அந்த திருடனை கண்டனம், இப்போ நான் யோகத்திலே பார்த்துட்டேன் என்று ஒரு முனிவர் யோகி சொல்றார். ஆர்மின் ஆர்மின், அவன் என்னுடைய புருவ மத்தியிலே ஒளிமயமாக காணப்படுகிறான், அவனை கட்டுங்கள் கட்டுங்கள், ஆர்மின் ஆர்மின், அவனை கட்டுங்கள் கட்டுங்கள். நான் மலர் பிணையலின் ஆர்மின், தூ என்று சொல்லுகின்ற ஒரு மாலையாலே கட்டுங்கள், பூ என்று சொல்லுகின்ற ஒரு மாலையால் அவனை போக விடாமல் கட்டுங்கள். தாழ் தலையிடுமின், அவன் காலுக்கு ஒரு விலங்கு போடுங்கள், தலையெல்லாம் விலங்கு, அவன் ஓடி போக போறான், அவன் காலுக்கு விலங்கு போடுங்கள். சுற்றுமின் சூழ்வின், அவனை சுற்றி நின்று விடுங்கள், வெளியே ஓடி விடாமல். சூழ்வின், அவனையே கவனமா பார்த்து கொண்டிருங்கள். தொடர்மின், அவன் பின்னே தொடருங்கள். விடேன் மீன், அவனை விட்டு விடாதீர்கள். இப்படி சொல்ற ஒரு துறவி அந்த புருவ மத்தியிலே இறைவனை ஜோதியா பார்த்து விட்ட பிறகு அந்த ஜோதியை விட்டு விடக்கூடாது, அந்த கடவுளை பிடியுங்கள் பிடியுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பற்றுமின் என்றவர் என்று சொன்ன அந்த யோகி இருக்கிறாரே, அவருக்கும் காணாமல் அவரிடத்திலும் மறைஞ்சு ஓடி போட்டான. பற்று முற்றொழித்தும், அவர் பிடிக்க வந்த பற்றுக்கு அப்பாற்பட்டு ஒளிந்து போய்விட்டான். ஜோதி தரிசனமாக காட்டியும் கூட கடைசியில் அந்த ஜோதி தரிசனத்துல இறைவனை முழுக்க காண முடியாமல் அவன் ஒளிந்து போய் விடுகிறான் என்று இதுவரையிலும் இந்த 145வது வரி வரையிலும் ஒளித்தல் அடைய இலக்கணத்தை சொல்லி வந்தான்.